ஆயிரும் ஆண்டவர் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக உலகினிலே நன் மனதொருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமே.
மன்றாடுவுமாக இரக்கம் நிறைந்த தந்தையே இறைவா உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மாண்டிடருக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான உமது நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாகவும் என்று மூலம் ஒவ்வொரு கடவுளின் ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு நீர் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 4-6 மீண்டும் 8-9 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறி சென்றார். தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர்
எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக, மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது, மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது.
என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக, உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக, கெருவுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர் ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக, உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக, உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக, உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக, உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும்
இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 11-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதியனச் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய அந்த மூவரு கடவுள் என்கிற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாளில் இந்த இறை சிந்தனையோடு நாம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். நாங்கள் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு எங்களை பார்க்குறதுல சந்தோஷமா அப்படின்னு நான் எப்போதும் கேட்பேன். அப்படி தான் ஒரு நாள் கேட்டேன். அதுக்கு ஒரு மகள், பாட்டு பாடி எங்களுடைய பாடலை நம்முடைய பாடலை ஒன்று பாடி கடைசியில் அந்த மகள் அப்படியா சொல்லியிருந்தா, ஃபாதர் நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம், வி லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோ ஒரு குழந்தை ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை போட்டிருந்தாங்க. ஆண்டவருக்குள்ளே நம்ம எல்லோருமே மகிழ்ந்திருக்கிறோம். நம்ம எல்லோருமே மகிழ்ந்திருக்கிற போது அந்த மகிழ்ச்சியினுடைய ஆழத்தை நம்மளால் விவரிக்க முடியாது. ஒரு தாய் தந்தைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னா, தன் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வருகிற போது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் அம்மா ஒற்றுமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, வேறு எவ்வளவு நம்ம பணம் கொடுத்தாலோ அல்லது வேறு எந்த விஷயம் நமக்கு கிடைச்சாலும் அந்த ஒரு நிறைவை கொடுக்க முடியாது. மனுஷனாகப்பட்டவன் அந்த உறவுக்காக ஏங்கி கிடக்கிற ஒரு இனமாக இருக்கிறான். கடவுள் வந்து அந்த உறவு அப்படிங்கிற ஆழத்தை வந்து அந்த உணர்வுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால தான் பாருங்கள், எல்லாத்துக்குமே இருக்குது, விலங்குகளுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு ஒரு கோழி தன் குஞ்சுகளை காகம் வந்து அடிக்க வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் அதை பறந்து அடித்து அது காப்பாற்றுது பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்துக்கும் அந்த உறவின் ஆழத்தை கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, இந்த தசையோடு இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த உணர்வுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாருமே உணர்வோடு ஆண்டவருடைய கிருபைக்கு முன்பாக நின்று இந்த விழாவை எதிர்கொண்டு நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். கடவுள் இந்த லாஜிக் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதோ, ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் விலகி போயிட்டாக்க எப்படி ஒரு தாய் தந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோ, அதே உறவு கடவுளிடத்தில் இருக்குது, அந்த உறவினுடைய ஆழம். இதைத்தான் தம திருத்துவ விழான்னு நம்ம அழுத்தமாக சொல்கிறோம். மூவரு கடவுளுடைய பெருவிழா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்கிறோம். எந்த வார்த்தையில் சொன்னாலும் விஷயம் எல்லாமே ஒன்று தான். புரியாத ஒரு சிலருக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு நம்மளால் நமக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு கடவுள் உதவி செய்வார். கண்டிப்பாக இந்த தம திருத்துவத்தினுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா இது வந்து மனிதர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒரு இடத்துல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து தந்தை கடவுள் அப்படிங்கிறாங்க. கடவுளா? ஆமாம் கடவுள். மகன் கடவுளா? ஆமாம் கடவுள்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இப்படி பேசுகிறார், தூயாவி கடவுளா? ஆமாம் கடவுள்னு சொல்கிறாங்க. இப்போ மூன்று கடவுளா அப்படின்னு கேட்டால், இல்லை 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 ஒரே கடவுள்னு சொல்கிறாங்க. என்னையால் லூசுத்தனமாக இருக்குது, இதை நம்பிக்கிட்டு நிறையா பேர் இருக்கிறான்னு அவர் பேசி கைத்தட்டெல்லாம் வாங்கினார். அவருக்கு புரியாது, ஏன்னா விசுவாசிகளாக இருக்கிற நமக்கே சில விஷயங்கள் புரியறதில்லை. அப்போ இந்த மாதிரி விசுவாசம் இல்லாத நபர்கள், அவர்கள் எள்ளி நகையாடினாலும் தம திருத்துவத்தை யாரும் மாற்றவும் முடியாது, ஆண்டவருடைய உடனிருப்பை யாரும் எடுக்க முடியாது. அந்த சகோதரருக்காக நான் ஜெபித்து கொண்டேன். ஆண்டவர் அவருக்கு ஒரு நேரத்தை வைப்பார், அப்போ எல்லாமே அவருக்கு புரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த தம திருத்துவத்தினுடைய விழாவை பறித்து நான் வந்து அறிவுபூர்வமாக அலசப்போவது இல்லை. பவர் ஆஃப் காட்ன்னு ஒரு யூடியூப் சேனல் நம்முடைய பிரதர் ஆனந்த் கொடுத்துட்ருக்கிறாரு. அதில் நீங்கள் போனீங்கன்னா தஞ்சாவூர் டயசிஸ் சார்ந்த தஞ்சை டோமி அப்படின்ற நம்மாழ்வில் முன்னாள் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க மிக அழகாக அந்த மூவரு கடவுளுடைய பரிணாமத்தை அவங்க சர்ச்சு திருச்சபையினுடைய பின்னணியிலிருந்தும் விவிலியத்தினுடைய பின்னணியிலிருந்தும் இந்த மறைபொருள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா விளக்கி அறிவுபூர்வமான ஒரு உணவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் எப்போதுமே இந்த அறிவு சார்ந்த அறிவு நிலைக்குள்ளே நிற்காமல் கொஞ்சம் ஆழமாக போகக்கூடிய ஒரு ஒரு காரியத்தை குறித்து தான் நான் மக்களை கூட்டிக் கொண்டு போவது. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் நான் நினைப்பேன். எந்த காரியமாக இருந்தாலும் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அது எனக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னா அதை நான் சிந்திக்கிறதுல எனக்கு அர்த்தம் இல்லை. அப்போ இந்த தம திருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். கடவுள் வந்து எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். அந்த இப்போ நான் இப்படி கேள்வி கேட்குறவங்க இந்த தம திருத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியலன்னா புரிஞ்சிக்க முயற்சிக்கணும், கடவுள்கிட்ட நம்ம மன்றாடணும். உதாரணத்துக்கு நான் கேட்பேன், இது புரியல அதனால் இது இல்லைன்னு சொல்ல முடியாது. கொரோனா வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல, நான் கொரோனா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, இருக்காது, ஆனால் என்னால் பார்க்க முடியல. அப்போ இந்த சின்ன விஷயத்தையே நம்ம என்ன செய்கிறோம், அந்த எஃபெக்டில் அது தெரியுது, அப்போ ஏற்றுக்கொள்கிறோமே. அப்போ கடவுளுடைய கிருபைகளையும் எப்படி அந்த செயல்பாடு நடக்கிறதுங்கிறத வச்சு தான் அந்த தம திருத்துவத்தினுடைய அடையாளத்தை நம்மளால் உணர முடியும். அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அன்புக்குரியவர்களே, இந்த தந்தை மகன் தூயாவி இது வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளையா அது குழந்தையாக பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்த உடனேயுமே நல்ல தாய் நல்ல கிறிஸ்தவ தாய் தந்தையாக இருந்தாங்கன்னா உடனே நெத்தியில் சிலுவை போட்டுருவாங்க. அப்போ நம்ம பேப்டிசம் அப்படி இப்படின்னு வரும்போது நம்மளை என்ன செய்வோம், எல்லாரும் நெத்தியில் சிலுவை போட்டு நெஞ்சியில் சிலுவை போட்டு பிதாஸ்தன் தந்தை மகன் தூயாவியின் பேரால் அந்த குழந்தையை ஆசீர்வதிச்சு அந்த குழந்தையினுடைய அந்த ஆசீர்வாதம் அங்கே துவங்குற ஆசீர்வாதம் எங்கே நிறைவடையுது? சாவில் நிறைவடையும் போது கூட கடைசியாக அந்த உடலை வைத்து நம்ம குருவானவர் ஜெபிக்கும் போது தந்தை மகன் தூயாவியின் பேராலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கடைசியாக நிறைவு செய்கிறாங்க அந்த இறுதி பயணத்தை. அப்போது இந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த தந்தை மகன் தூயாவிங்கிற அடையாளம் வந்து முழுமையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறார். இந்த மூன்று ஆள் ஒரே கடவுளாக எப்படி பரிணமித்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படி அந்த செயல்படுகிறார், இதுதான் ரகசியம், இதுதான் மறைபொருள், மறைந்திருக்கிற ஒரு பொருள், அதை தான் மறைபொருள்னு சொல்கிறோம். இதை அறிய முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது, இதை அறிய முடியாதுன்னு சொல்ல முடியாது, இதை அறிய முடியும். இந்த மறைபொருளை நம்மளால் உணர முடியும். இதை வந்து ஒரு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால் இது இப்படி தான் இது இப்படி தான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அதை உணர முடியும், அறிவால் ஆற்றலால் நம்மளால் உணர முடியும். அப்போது கடவுளுடைய அந்த அடிப்படை சாயல் எப்படி இருக்குது, இந்த மூவர் தேவனுடைய கான்செப்டை நம்ம விளக்கும்போது அடிப்படை சாயல் கடவுள்கிட்ட எப்படி இருக்குது, தொடக்க நூலில் போய் பாருங்களேன். தொடக்க நூல் 1:26-27 மனுஷனை கடவுள் படைக்கிறார். மனுஷனை படைக்கும் போது மட்டும் பிளான் பண்ணுறார். 26 பிளானிங் நடக்குது, 27 இறைவசனத்தில் எக்ஸிக்யூஷன் படைப்பு நடக்குது. மானிடரை தம்முருவில் உண்டாக்கினார், தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார், அவருடைய உருவிலேயே உண்டாக்கினார். 26 இறைவசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங்கில் வரும்போது அக்கடவுள் நம்முருவில் உண்டாக்குவோம். ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன், நம் அந்த ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணுவார். அப்போ பிளான் பண்ணும்போது நம்முடைய உருவில் உண்டாக்குவோம் அப்படிங்கிறார். அப்போ நம்முங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம், எபிரேயத்தில் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. அதனால தான் தமிழ் பைபிளில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ப்ளூரல் ஃபார்ம் தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடவுளுடைய இந்த அடையாளத்திற்கான ஒரு மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அப்போ இந்த நம் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், பன்மை தொகுதி. அப்போது இந்த பன்மையான ஒரு ஒரு நிலையில் தான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல நமக்கு காட்டிட்டார். இப்போ கடவுள் எப்படி அந்த பன்மைத்தன்மையில் இணைந்திருக்கிறார் என்பதற்கு இந்த தந்தை மகன் தூயாவிங்கிற அடையாளம் நமக்கு அழுத்தமான ஒரு காரியமாக வெளிப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை குறித்து ஒரு ஆழமான ஒரு தேடலுக்குள்ள ஒருத்தர் போனார். நம்மளுடைய திருச்சபையை சார்ந்த ஒரு நல்ல ஒரு அறிவாளி அவர் தான் அகுஸ்தினார். அவர் என்ன செய்தார்னா இந்த ட்ரினிட்டி எப்படி வேலை செய்யுது, எப்படி இந்த பரிசுத்தா இந்த மூவர் தேவன் வந்து ஒரே தேவனாக இருந்து மூன்று ஆட்களாக செயல்படுறாங்க அப்படின்னு அவர் பெரிய அறிவாளி. அவர் அறிவை பயன்படுத்தி அவர் அதை தேட ஆரம்பித்தார். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார், பெரிய புக்கு ஆன் திஸ் டாபிக், தே த்ரினிதாத்தே அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆன் த ட்ரினிட்டி அப்படிங்கிறது அந்த புக்கோட பேர். அதில் தமத்திருத்துவத்தை குறித்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறார். அப்போ அவர் அதில் ஒரு கதை ஒன்று நமக்கு சொல்லப்படுகிறது இவரை குறித்து. இவர் இவ்வளோ ஆழமாக தேடிக்கிட்டு இருக்கிறாரு. கடற்கரையில் ஒரு குழந்தை வந்து ஒரு குழி, சின்ன குழி ஒன்று போட்டு அந்த கடற்கரையில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறதாகவும் அவர் அந்த காட்சியில் அவர் நேராக பார்க்குறாரு. அந்த அனுபவம் அவர் கிடைச்சது. அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, என்ன மகனே செய்கிற அப்படின்னு. நான் கடல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த குழியில் ஊற்ற போகிறேன். அவர் சிரிக்கிறார், ஆர் யூ ஃபூல், இவ்வளோ பெரிய கடல் தினோண்டில் ஊற்ற முடியுமா, நீ நினைக்கிறது அப்படி தான் இருக்குன்னு அந்த குழந்தை மறைஞ்சு போச்சான். நீ நினைக்கிறது அப்படி தான். ஸோ ஹவு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிக் மிஸ்ட்ரி ஆஃப் காட். முதல்ல சொன்னது போல் அந்த மகன் கேள்வி கேட்டார், கடவுள் பிதா கடவுளாங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க, அப்புறம் மகனுங்கிற கடவுளாக, ஆமாம் அவரும் கடவுள், தூயாவி கடவுளா, ஆமாம் அவரும் கடவுள், மூணு கடவுளா, இல்லை ஒரே கடவுளுங்கிறாங்க, என்னையா இது வேடிக்கை அப்படின்னு சொல்லி அவர் நகைச்சுவை அப்படியே நம்மளை ஏளனம் செய்கிறார். அப்போது நான் உணர்ந்து கொண்டேன், அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த பூமிக்கு மேலே அவரால் ட்ராவல் பண்ண முடியுமா, நான் அப்படி தான் என்றைக்கு யோசிச்சுக்கிறேன். என்னால் இந்த வானத்தை எட்டி பார்க்குறேன், இதுதான் வானம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது மேகம்லாம் கீழே போயிடுச்சு. நான் எதை வானம்னு இதுதான் எல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அந்த எல்லையை தாண்டி ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, மேகம்லாம் கீழே கிடக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் மேலே பார்த்தேன், வானம் என்பது எங்கே தெரியலை, அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிற தெரியல. இப்போ தான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் நம்ம ஆளுங்க போய் கல் வச்சுட்டு வராங்க, அங்கே இருக்கிற கல்லை பொறுக்கிட்டு வராங்க, மண்ணை பொறுக்கிட்டு வராங்க. நம்மளுடைய மூளையெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறதே இவ்வளோ இப்போ போய் எட்டி பார்க்குது, செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா, காற்று இருக்குதா அப்படின்னு. தேவ பிள்ளைகளை இப்படி நம்மளுடைய அறிவு நிலை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அப்படியே அமுங்கி கிடக்கிற போது இந்த கடவுளுடைய காரியத்தில் நாம் இதுதான் இப்படி தான், இதுதான் இப்படி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. எதை நம்மால் விளக்கி சொல்ல முடியவில்லையோ அதை நாம் நம்புவது நம்முடைய ஆத்மாவுக்கு நலன் பயக்கும். பிரைஸ் தி லார்ட். எது என்னால புரிய இப்போ இருக்கு இல்லாமல் இல்லை, எவ்ரி திங் இஸ் தேர். அங்கே உலகத்துக்குள்ளே அதான் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிங்கிறாங்க. சூரியன் சூரியனை சுத்த ஒரு குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்டால் மில்லியன்ஸுங்கிறாங்க. எல்லாமே அறிவியல் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பட் நான் இங்கேருந்து பார்க்கலங்கிறதுக்காக நத்திங் இஸ் எக்ஸிஸ்டிங் சொல்ல முடியாது. ஐ பிலீவ், அவ்வளோதான். தேவ பிள்ளைகளே, அதே போல் ஆண்டவருடைய காரியத்திலும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா இது உனக்கு போதும், இதுக்கு மேலே இருந்ததுன்னா உனக்கு அது நலன் பயக்காது. ஆண்டவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர். அதைத்தான் முதல் வாசகத்தில் மிக அழகாக சொல்கிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன், ஆண்டவர் என்கிற பெயரை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தெரியாது இதெல்லாம். மோசே போய் அங்கே போய் ஆண்டவருக்கு முன்னாடி கிடக்கிற போது அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் பக்கமாய் நின்று கொண்டு, அவர் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்படியே சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க, அவர் முன்னாடி கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். பாருங்க எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா. கடவுள் தன் மகிமையை எப்படி காட்டியிருக்கலாம், டேய் நான் நினச்சிடா உன்னை அப்படி அப்படி தட்டுனா போதுண்டா, நீ காணாமல் போயிடுவடா, நான் பூணுன்னா போதுண்டா, உன்னுடைய சாம்பல் கூட இங்கே நிற்காதடா அப்படின்னு மோசேட்ட பயமுறுத்திருக்கலாம்ல. கடவுள் பாருங்க எப்படி தன்னுடைய மாட்சியை எடுத்து வைக்கிறார் பாருங்க. அப்போது அவர் பெயரை அறிவித்த போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவனா, சினம் கொள்ள தயங்குபவர், தாமதிப்பவர்னு கூட சொல்லலைங்க. கோபம் வந்து நமக்கு தாமதிக்கும், ஆனால் இவர் தயங்குறாரு, கோபப்படுவதற்கு தயங்குறார். இந்த குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மெல்லாம் அடுத்தவங்களை அப்படி எடுத்து பேசணும்னா எப்படி பேசிடலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். கோபம் வந்துருச்சுன்னா உடனே டர்ன்னு பல்ஸெல்லாம் இங்கே ஏறிக்குது. தான் ஒரு நிமிஷத்தில் படித்தேன், சண்டை போடும்போது மட்டும் ஏன் எல்லாம் சத்தமாக பேசுகிறாங்க, சத்தம் சண்டை போடும்போது நீ பெருசா நீ பெருசா ரொம்ப நீ பெருசாறைய அப்படின்னு நம்ம அப்படி தானே பேசுகிறோம். பக்கத்தில் தான் நிற்பாங்க ஆனால் சத்தமாக கத்துவாங்க, அப்படி தான் நம்ம கத்துறோம். அப்போ தான் அந்த புஷத்தில் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ சத்தமாக கத்துறாங்க, காதெல்லாம் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, மெதுவாக பேசிக்கலாம்ல, நீ ரொம்ப பெருசா உன் மொசராட்டை நல்லா இருக்கா அப்படின்னு திட்டிக்கலாம்ல சவுண்ட் இல்லாமல். ஏன் சத்தமாக கத்துறாங்கன்னா உள்ளங்கள் தூரமாகிடுச்சான். பிரைஸ் தி லார்ட். உள்ளங்கள் வந்து தூரமாக போச்சு, அதனால் கேட்க மாட்டேங்குது, சத்தமாக கத்துறாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக தன்னை வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். இரக்கம், அவர் வந்து கோபப்படுவதற்கு சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். இதுதான் தந்தை. தந்தையினுடைய குவாலிட்டியை அழகாக இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துது பார்த்தீங்களா. இந்த தந்தையினுடைய குவாலிட்டி கண்டிப்பாக இது இதை குறித்து அசிங்கப்படுத்தி பேசுகிறவங்க, கடவுள் உடனே போய் கை காலை வாங்குவாரா, நம்ம கடவுள் வாங்கவே மாட்டார், நம்ம கடவுள் பொறுமையாக தான் இருப்பார். நம்மளாம் தான் கொதிச்சு எழுவோம், ஏன் கடவுள் இவன் வந்து இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான், இவனை பார்த்துட்டு கடவுள் சும்மா இருக்கிறாரு செய்யலாம். கடவுள் சும்மாலாம், அவர் உடனே இறங்கி வந்து கை காலை வாங்க மாட்டார், முறிக்க மாட்டார். ஏன்னா அவர் பேரன்பு உள்ளவர். உன் மீது பேரன்போடு இருக்கிறவர் அவன் மீதும் பேரன்போடு இருக்கிறார். அவருக்கும் அவர் நேரம் கொடுக்குறார். இப்படி ஆண்டவரை குறித்து அவதூறு பேசுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நேரம் கொடுக்குறார், காலத்தை தாமதிக்கிறார். ஏன்னா அவனையும் மீட்க வேண்டும் என்று அவளோடு இருப்பவர் தான் பிதாவாகிய கடவுள். கிரைஸ் தி லார்ட். இதுதான் பிதாவினுடைய குணம். ஆனால் யூதர்கள் பார்த்தீங்கன்னாக்க, அந்த சட்ட வல்லுநர்கள், மறைநூல் வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவர் வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது, அவரை சொன்னினா அவர் அவ்வளோதான் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்ணம் தண்ணியை கூட தூக்கிக்கிட்டு நீ பத்து தப்படி போயிடக்கூடாது, போனின்னா நீ ஆண்டவருக்கு எதிராக சட்டத்தை உடைச்சிட்ட, உடனே உன்னை கூட்டிகிட்டு வந்து சபைக்கு முன்னாடி நிப்பாட்டி அசிங்கப்படுத்தி. இதுதான் இயேசு சாமி இருந்தப்போ சட்டங்கள். அப்போ தான் இயேசு சாமி தந்தையினுடைய வெளிப்பாடாக வெளியில் வர்றாரு பாருங்க, தந்தையினுடைய வெளிப்பாடு. அப்போ தந்தை எப்படிப்பட்டவர், யாருமே அது வரைக்கும் சொன்னதில்லை. யூதர்கள் பார்த்தீங்கன்னா யாவேங்கிற பேர் எழுதியிருக்கோமா பைபிளில், ஆனால் அந்த வார்த்தையை கூட அவங்க பயன்படுத்த, நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் பாருங்கள், நம்ம என்றைக்காவது பைபிளில் வார்த்தையெல்லாம் வாசிக்கும் போது ஏதாவது உர்றமா ஆண்டவர் என்ன எழுதியிருக்கோ வாசிப்போம், ஆனால் அவங்க யாவே அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்களாம், தலையை தாழ்த்தி தலையை நிமித்திடுவாங்க, அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. இப்பயும் அப்படி தான், அதுக்கு தான் சப்ஸ்டிடியூட் வார்த்தையாக அதோ நாயின்னு போட்டுக்கிட்டாங்க, யகோவான்னு போட்டுக்கிட்டாங்க, அதோ நாய் இப்படி நிறைய ஆண்டவருடைய ஆண்டவரை குறிக்கிற வேறு சில வார்த்தைகளை சொல்லித்தான் ஆண்டவரை குறிப்பிட்டாங்களே ஒழிய அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யாவே அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ பாருங்கள், அவங்க உள்ளத்தில் அவ்வளோ ஒரு பயம் இருந்தது, கடவுளுடைய பேரை கூட உச்சரிக்கக்கூடாது. ஆனால் இயேசுசாமி இறங்கி வந்து சொன்னார், அவரு உனக்கு எனக்கும் அப்பா அப்படின்னாரு, தந்தையேன்னு கூப்பிடு அப்படின்னாரு. அப்போ தந்தையினுடைய அந்த முகத்தை, இரக்கத்தின் முகத்தை, பேரன்பு உள்ள முகத்தை, சின்னம் கொள்ள தாமதிக்கிற அந்த தயங்குகிற அந்த முகத்தை நமக்கு காட்டினவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இயேசுசாமி நம்மளை விட்டுட்டு போக வேண்டிய நேரம் வந்தப்போ சீடர்களெல்லாம் அப்படியே கதி கலங்கி போய் நின்னாங்க. ஐயோ நம்ம இப்படி தனிமையில் விடப்பட்டு கிடக்கிறோமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை பயப்படாது, நான் உனக்கு போய் ஒருத்தர் அனுப்புவேன், அவரும் என்னால் உன்னோட இருப்பார், தூய ஆவியின்கிற அபிஷேகம். அப்போ இந்த மூன்று மறைபொருள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், படைப்பினுடைய அடையாளம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். படைப்பு, படைத்தவருடைய காரியங்கள், படைப்பினுடைய காரியங்களுக்குள்ளே வர்றதெல்லாம் பிதாவிட்ட விட்டுரு. மீட்கணும், இந்த பூமியை மீட்கணும், பாவத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை மீட்கணும். எப்படி மீட்கிறது? அதுக்கு தான் ஆட்டை மாட்டையும் அடித்து ரத்தத்தை சிந்தி பலிபீடத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நிறைவு கொள்ள முடியல, கடவுளால் அதை அந்த நீதியான தேவனால் ஏற்றுக்க முடியல. அப்போ அந்த மனுஷன் என்ன செய்யணும்னா, தன் செய்த பாவத்துக்கு கான்ட்ராக்ட், உடன்படிக்கை, யார் உடன்படிக்கையில் மீறினாங்களோ அவங்க வெட்டப்படணும். அப்போ மீறினது நாம. அப்போ நம்மை வெட்ட முடியாத கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னையே பலியாக்குறதுக்காக முடிவு செய்தாரு. அப்போ என்ன செய்கிறார், மனுர் எடுக்கிறார், மகனாக மனுர் எடுத்து இவர் தான் என் மகன் என்று தன்னை அறிக்கை செய்து கொண்டார். இதோ தந்தையினுடைய உருவமில்லாத அந்த தெய்வத்தினுடைய ஒரு உருவம் வெளிப்பட்டது மகனாக. அந்த மகன் என்ன செய்தாருன்னா, அடுத்த கட்டமான பணியை செய்தாரு, அதுதான் மீட்பின் பணி. அதனால தான் இயேசுவை மீட்பருன்னு சொல்கிறோம், தந்தையை போய் மீட்பருன்னு சொல்கிறது இல்லை, இயேசுவே மீட்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்டார் தேவ பிள்ளைகளே. அப்போ இயேசுவினுடைய பணி, மீட்பு பணி முடிஞ்சிருச்சு. ஹி ஹாஸ் டு ரிலீவ் த பிளேஸ். இப்போ இந்த இடத்த விட்டு அவர் போகணும். அடுத்ததாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை களம் இறக்குறாங்க, இதுக்கு மேலே செயல்பட போகிறது தூய ஆவியார். அப்போ தூய ஆவியார் நமக்குள்ளிருந்து நம்மை செயல்படுத்துகிற வல்லமையின் ஆவியாக செயல்படுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மூவரு தேவனுடைய அடையாளம் பைபிளில் இல்லாமல் இல்லை, இருக்குது. இதை பார்த்து இந்த பைபிள் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தையான தேவன் தொடுவார். மத்தேயு 3:16 பார்க்குறோம், திருமுழுக்கு இயேசுவினுடைய அந்த திருமுழுக்கு அனுபவத்தின் போது நடக்கிறது. மத்தேயு 3:16 சொல்லி பாருங்க, இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார், உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது இறங்குவதையும் அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் கேட்டது. பார்த்தீங்களா, பிதாவின் பிரசன்னம், தூயாவியின் பிரசன்னம், மகனுடைய பிரசன்னம். இதை விசுவசிக்கிறதுல என்ன நமக்கு குறையா இருக்க போகிறது, என்ன நமக்கு இழந்துவிட போகிறோம்? அப்போ இந்த மூவரு தேவனை ஏற்றுக்கொள்கிற போது இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள், யெகோவா தேவன் தான், பிதாவதான், சுதனை தூக்கி இங்கிட்டு போட்டு, தூயாவியை தூக்கி இங்கிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தங்களுடைய பாயிண்ட்டை அஃபர்மேட்டிவாக கொண்டு வர்றதுக்காக, உறுதி செய்கிறதுக்கு பைபிளையே மாற்றி எழுதிக்கிறாங்க, அதை கேன்வாஸ் பண்ணுறாங்க. கேன்வாஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. அதுதான் இவாஞ்சலைசேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சபைகள் என்ன செய்யுது, இயேசுவும் இல்லை பிதாவும் கிடையாது, தூயாவி தான் இருக்கிறார். ஒரு சில சபைகள் தூயாவியும் விட்டுடு பிதாவையும் விட்டுடு இயேசுவை பிடிச்சி, இயேசு தான் இறங்கி வந்தார். இப்படி கன்ஃபியூசிங் தியாலஜிஸ், இறையியல், கடவுள் எப்படி செயல்பட்டார் என்பதை கூட உணர மறுக்கிற அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, புதிய சித்தாந்தங்களை உள்ள புகுத்திட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்தை பார்க்கணும், விபிலியத்தை பாருங்கள். இந்த விபிலியம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது போல் இது நேற்று எழுதி நம்ம கையில் வரலை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கிற ஒரு வேத புத்தகத்தினுடைய வெளிச்சம் இது. ஆகவே தான் சொல்கிறோம், இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் இதை காட்டுகிறோம். பாருங்களேன், பவுலடியார் எத்தனை இடத்துல அவர் என்ன செய்கிறார், மூவரு தேவனால் வாழ்த்து கூறுகிறார், தந்தை மகன் தூயாவியின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கான்செப்டெல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, இவங்களா உட்காந்து கற்பனையில் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய இறை வெளிப்பாட்டினுடைய வார்த்தைகள் தான் விவிலியம், இறை வெளிப்பாடு. ஆண்டவர் எதை பேச நினைச்சாரோ அதை மற்றவங்களுடைய வாயில் வைத்தாரு. அப்போ அவங்க பேசினாங்க, இது எழுதப்பட்டது, உயிரோடு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யோவான் 10:30 நம்ம பார்க்குறோம், நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போ ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒற்றுமையின் அடையாளம், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக தூயாவி அவங்களுக்குள்ள இணைப்பை ஏற்படுத்துகிற வல்லமையின் ஆவியாக இருக்கிறார். அதே போல் யோவான் 17:11 பார்க்குறோம், இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், சீடர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் இருப்பாங்க, நான் உம்மிடம் வருகிறேன், தூய தந்தையே நாம் ஒன்றா. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க இயேசு, நாம் ஒன்றாயிருப்பது போல. இதை விட வேற எந்த ஒரு ஒன்றிப்பின் அடையாளம் நமக்கு வேணும்? நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தரணும். அப்ப கடவுள் இந்த மூவரு தேவனுடைய அடையாளத்துல நம்ம கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஒற்றுமையா இருங்கப்பா, ஒன்னா இரு, குடும்பமா ஒற்றுமையா இரு, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சார்ந்து நில்லுங்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவை சார்ந்து நில்லுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து நில்லுங்க. அப்படியே குடும்பமாக நீங்க இணைஞ்சிருக்கிறீங்களா, அடுத்தது உங்களுடைய உறவுகளை சார்ந்து நில்லுங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் உறவுகளை அள்ளி கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம்னா, ஒரு விதமான ஐசோலேஷன் சொல்லுவோம், ஐசோலேஷனுக்குள்ள போறோம், நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னும் யாரை பத்தியும் கவலை கிடையாது, யார் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன. ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாராம், அவருக்கு ஒரு ஆசை, யார்கிட்டையாவது கேட்டு எங்கெங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், உதவிக்கா யாரையாவது கேட்கலான்னு பார்த்தா யாருமே தெரிஞ்சவங்க இல்லை. அவர் நினைச்சாரு, சண்டே மாசுக்கு நம்ம போகல, அங்கே போனோடனையும் யாராவது நம்மளை கேட்பாங்க, எங்கேருந்து வரீங்க, யார் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட உதவி கேட்கலான்ட்டு போனார். போனால் எல்லாரும் பயபக்தியாக இருந்தாங்க, பூசை துவக்கத்தில் யாரும் பேசலை, அவரும் பேசாமல் சரி பூசு ஆரம்பம் அதனால் முடிச்சுட்டு கேட்பாங்க அப்படின்னு காத்திருந்தார். முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்தி பரவசத்தில் ஒரு மூணு அருள் இந்த மாதிரியே சொல்லிவிட்டார். மூணு அருள் இந்த மாதிரியை சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தார் பாருங்க, ஒரு வயலையும் காணும் கோயிலில், வெளியடிப்பாங்கன்னு வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும், ஒரு ஈக்காக்கா காணும். அப்போ சரி சாமியா பார்க்கலான்னு சாமியை பார்க்க போனாராம் பாருங்க. அங்கே கதவை தொட்டோடி சாமியார் கதவை திறந்து, வாட் யூ வாண்ட் அப்படின்னாரு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஃபாதர். டு யூ ஹாவ் அ அப்பாயின்மெண்ட் அப்படின்னாராம். டு யூ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட், நோ ஐ டென்ட் டேக் அன் அப்பாயின்மெண்ட், ஓ நெக்ஸ்ட் வீக் ஒன்லி அப்பாயின்மெண்ட், நோ நோட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திவிட்டார். இந்த மனுஷன் இப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் போச்சு பாருங்க, ரொம்ப மனசு பாரப்பட்டுட்டார். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணார், கையில் ஒரு கொடையை ஒன்று கொண்டு வந்தாராம், கொடை நடுப்பூச. சாமியார் அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இவர் தன் கொடையை எடுத்து, அவர் வான் உயர்த்தி இவர் தலைக்கு மேலே உயர்த்தி, இவர் கொடையை பிடிச்சிட்டார் சாமியார் நடுப்பூசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது. உடனே எல்லாரும் நட்கரணிலாம் மறைக்குது அப்படின்னு உடனே எல்லாரும், லூசாயா நீ கொடையை முடைக்கா கொடையை முடைக்க அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட்டாங்க. சத்தம் போடவும் எல்லாம் சலசலப்பு. சாமியார் அங்கேருந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பூசி அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து, ஹூ ஆர் யூ மேன் அப்படின்னாரான். இதை கேட்பேன் தாண்டா நான் ஒரு மாசமா வந்துட்டு இருக்கிறேன், ஹூ ஆர் யூன்னு கேட்பீங்க, நீ யாரு அப்படின்னு கேட்பீங்கன்னு சொல்லித்தான் நான் ஆசைப்பட்ட ஒருத்தரும் கேட்கல. என்ன பலி நம்ம கொண்டாடுறோம்? அப்போ மனுஷனை கடவுள் ஒன்றிப்பின் அடையாளமா வச்சிருக்கார். ஹிட்லர், ஹிட்லர்னு ஒரு மனுஷர் இருந்தார். அந்த மனுஷரை பற்றி கதையெல்லாம் நிறையா இருக்குது, வரலாறு அதெல்லாம். அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, ரெண்டு குழந்தைகள் எடுத்து டெஸ்ட் பண்ணினாரா. அந்த மனுஷன் என்ன டெஸ்ட்டு, உறவு வந்து குழந்தைகளுக்கு உதவி செய்தா இல்லையா, உறவு. அப்போ ரெண்டு குழந்தைகளை ஐசோலேஷனில் வைக்கிறார், தனிமைப்படுத்துகிறார். ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுமா, போய் அப்பா அம்மா போய் பேசக்கூடாது, சத்தம்லாம் போடக்கூடாது. ஒரு ஒரு தாய் போய் பால் மட்டும் கொடுத்துட்டு பிள்ளைய அப்படியே குளிப்பாட்டி அங்கே படுக்க போட்டு சத்தமே இல்லாமல் ஒடியாந்துடணும். இங்கே ஒரு குழந்தைய ஒரு தாயின் மடியில் கொடுத்து வளர்க்க வைக்கிறாங்க. ரெண்டையும் அவங்க வளர்க்கும் போது அம்மாவுடைய பரிசத்தில் இருந்த குழந்தை உணவு குறைவாக இருந்தாலும் நல்லா அழகாக நல்லா திடமாக வந்துச்சான். இதோ இந்த குழந்தை நேர நேரத்துக்கு உணவு கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த ஸ்பரிசம், அந்த அம்மாவுடைய சத்தம், அந்த தொடுதல் இல்லாததுனால இந்த குழந்தை மூன்றே மாதத்தில் இறந்து போச்சு. அப்போ தான் அவங்க அந்த இதை ப்ரூவ் பண்ணி சொன்னாங்களாம், மனுஷன் உணவால் மட்டும் வாழ்றதில்லை, உறவினுடைய அந்த அழுத்தத்தினால மனுஷன் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறான். தேவ பிள்ளைகளே, இது கடவுள் நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்களேன், உணர்வுகளுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு அற்புதம் அது, அதை நம்ம இழந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் பல இடத்துல யோவான் நற்செய்தியில் இதை சொல்கிறாருங்க, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். பார்த்தீங்களா, மாட்சியை எப்போ கடவுள் கொடுப்பாரு, நீங்கள் நம்மெல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான். தந்தையோட மகன் ஒன்றாயிருக்கிற போது மாட்சி வெளிப்பட்டதை போல நாம ஒன்றாயிருந்து கடவுளிடத்துல ஒன்றாய் இணைகிற போது மாட்சி நமக்கு வெளிப்படும். அப்ப பாத்தீங்கன்னா இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு காரியத்துக்குள்ள உள்ள வருவோம். இப்போ கடவுள் வந்து ஒன்றிப்பின் தேவனா இருக்கிறார், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, என்ன, கடவுளை போய் பார்க்கணுன்ற ஆசை இருக்குதா இல்லைங்களா? பிரைஸ் த லார்ட். எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்தியாவில் இந்த தமிழகத்திலிருந்து வெளி தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஃபாதர் எப்படியாவது வரும்போது உங்களை நான் பார்ப்பேன் ஃபாதர், இதே ஆசை தான் எல்லாருக்கும் இருக்குது, ஆண்டவரை போய் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ யார் பார்ப்பாங்க கடவுளை? பைபிள் சொல்லுது, மத்தேயு செய்தி அந்த இதில் மலை பிரசங்கத்தில் நம்ம பார்க்குறோம் 5வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில், தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். இப்போ இந்த தூய்மையான உள்ளம் எப்படி கிடைக்கும், எப்படி செய்கிறது? நிறைய பேரை நான் பார்க்குறேன், வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனேனாக்கா ஆள் உயரமாக நல்ல ஒரு பெரிய கேண்டிலில் தூக்கிப்பாங்க. இப்படி அங்கே தான் ஆள் உயரத்துக்கு கேண்டில்லாம் விற்கிறாங்களே வச்சுக்கிறது. அப்புறம் அப்படியே இதில் நம்ம கடலில் குளிச்சுட்டு ஈர துணியோடு அப்படியே சதக்கு சதக்கு சதக்குன்னு நடந்து வந்து நிவர்த்தியாங்க. அப்புறம் வாசப்படியில் தேங்காய் பழம்லாம் விற்கிறாங்க. எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. மாதா ஒருவேளை சட்னி அரைக்க தேங்காய் இல்லைன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேவ பிள்ளைகளை. அதை வேற தட்டில் வாங்கிக்கிறாங்க. பாவம் சூசேப்பர், அவருக்கு தான் ஒன்றுமே கொடுக்கறது இல்லை நம்ம. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு கேண்டிலில் கொளுத்தி அப்படியே திக்கு 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 திக்குன்னு எரியும், அப்படியே பிடிச்சிருந்த தேவ பிள்ளைகளே. இப்படியெல்லாம் செஞ்சால் தூய்மை ஆகிடுவோம்னு நம்ம நினைக்கிறோம், அப்படிலாம் தூய்மை ஆக முடியாது. தேவ பிள்ளை செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் தூய்மை ஆக முடியும். அப்போ பாருங்கள், லூக்கா 11:41 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். உட்புறத்தில் உள்ளவற்றை, நான் காசை பற்றி பேசலை, ஓகே அது ஓரமாக வச்சுருவோம். உட்புறத்தில்னா இங்கே ஆத்மாவில். அப்போ கலாத்தியர் 5:22 நம்ம சொல்லக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் அதுதான், அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கணும். இங்கே இருந்ததுன்னா இதை எடுத்து நீங்கள் கொடுக்கணும், உட்புறத்தில் ஒரு தர்மமாக கொடுக்கணும். அப்போ உனக்கு எல்லாம் தூய்மையாக இருக்கும். இப்போ நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அன்பை கொடுக்கணும், இரக்கத்தை கொடுக்கணும். நான் வீட்டில் நானாக டிவி பார்த்துக்கிட்டு குலதெய்வம் பார்த்துக்கிட்டு நான் அன்பை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் நாயினி பார்த்துக்கிட்டு நண்பை கொடுக்குறேன், நான் வந்து அடுத்தவே முன்னாட்டியை எப்படி ஏமாத்துறேங்கிற சீரியலை பார்த்துக்கிட்டு நான் வந்து அன்பை கொடுக்குறேன், இரக்கத்தை கொடுக்குறேன், நாத்தனாரை எப்படி கொள்றதுங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அன்பை கொடுக்குறேன், இரக்கத்தை பொறுமையை கொடுக்குறேன். தேவ பிள்ளைகளை, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு கான்வென்ட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தோம் பாருங்கள், ஒரு வயசான சிஸ்டர் பாவம், அவங்க பின்னாடி டிவி பார்த்துட்டே இருந்தாங்க. திரும்ப நாங்கள் இப்படி திரும்பி நான் உட்காந்து பேசிகிட்டே இருக்கேன், ஐயோ வந்துட்டான் அவங்க, அவங்க அவங்க தலையில் கள்ள தூக்கி போட கள்ள தூக்கி போடன்னா, ஐயோ நான் தான் வந்திருக்கேன் வெளியிலேருந்து, நான் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். உடனே யார், என்ன சிஸ்டர் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை பார்த்தேன், இந்த அந்த இந்த எடுபட்ட பயத்தான் அக்கா குடும்பத்தை கெடுத்தான் ஜாமி, இப்போ தங்கச்சி விட்டுக்கும் வந்துட்டான் ஜாமி. அந்த சிஸ்டர் சொல்லும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். யாருக்கு, சீரியலுக்கு இல்லை சிஸ்டருக்கு. ஆவம் வயசானவங்க, அதனால் இது மாதிரி தான் எல்லா வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடு வந்திருக்க போயிட்டோம், டிவி ஒரு ஓரமாக இருக்குது, அப்படி நான் இப்படி உட்காந்துருக்கேன், அந்த அம்மா என்கிட்ட திரும்பி இப்படி பே, வாங்க பா நல்லா இருக்கீங்களா, நல்லா உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டு டிவி பக்கம் திரும்பிடுச்சு தலை. நான் அப்புறம் எங்கம்மா எல்லோரும் வீட்டுக்கு, எல்லோரும் வந்துடுவாங்க பாதர், எல்லாம் வந்துடுவாங்க, வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலை தானாக திரும்பிக்குது தேவ பிள்ளைகளை. இப்போது நம்ம கொடுக்கணும், இப்போ டிவி பார்த்துலாம் கொடுக்க முடியாது, ஒரு மனுஷன் வேணும் நமக்கு, ஒரு உறவு வேணும். அப்போது நம்ம ஃபாதர் பக்கத்தில் தீபன் ஃபாதர் இருக்கிறாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே சில வருத்தங்கள் வருதுன்னா, ஒரு மனுஷன் இருந்தால் தானே நம்ம அன்பை கொடுக்க முடியும். ஒரு வருத்தம் வருது, மன்னிக்கணும், மன்னிப்பு எப்போ கொடுக்க முடியும், ஒரு ஆள் இருந்தால் தானே கொடுக்க முடியும். யாருமே இல்லாத இடத்துல ஆண்டவரே ஆவிக்குரிய கனியை போடுங்க போடுங்கன்ட்டு நம்ம விசாரிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னா, அப்போது இந்த உறவு என்கிற ஒரு அபிஷேகம் இருந்தால் தான் நீ ஆவிக்குரிய கனியவே பயன்படுத்த முடியும். ப்ரைஸ் தி லார்ட். அப்போதான் நீ தூய்மை அடைய முடியும், அப்போதான் நீ ஆண்டவரை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். செக்கரியா 11:7 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, எப்படி தன் ஆடுகளை அவர் உருவாக்கினார், மேய்ச்சி கொண்டிருந்தார், நான் வெட்டுவதற்காக குறிக்கப்பட்ட ஆடுகளை வணிகருக்காக மேய்க்கின்ற ஆயனானேன், நான் இரு கோள்களை கையில் எடுத்து ஒன்றிற்கு இனிமை என்றும் மற்றதற்கு ஒன்றிப்பு என்றும் பெயரிட்டு அம்மந்தையை மேய்த்து வந்தேன். தன்னுடைய ஆடுகளை எப்படி கடவுள் பிரிக்கிறார் பாருங்க, இனிமை, எல்லாம் நிறைவை கொடுத்து இனிமையா இருக்கிற இனிமைன்னு பேர் வச்சேன், ஒன்றிப்புங்கிற பேர் வச்சேன், ரெண்டும் வேலை செய்யல. ஆண்டவர் அதை நெகட்டிவாக தான் பேசுகிறாரு, ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து கடவுள் எப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், நம்ம அதனால தான் கலாத்தியர் 5:15 அவர் ரெண்டுடைய வார்த்தையை பவுலடியார் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் நீங்கள் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை. இல்லைங்களா, அப்போ நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு வாழணும், ஏற்று வாழணும். இப்போ நம்மக்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம எப்படி நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுருக்கோம், பட் உள்ளக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. ஏளனம் செய்யக்கூடிய தந்தையை ஏளனம் செய்கிறோம், மகனை ஏளனம் செய்கிறோம், தூயாவிய ஏளனம் செய்கிறாங்க. இப்போ என்னென்னா உறவுகளையும் ஏளனம் செய்கிறாங்க. ஏளனம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை பாருங்க. யூதா 1:19 சொல்றது, இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள். வார்த்தையை ரவுண்டு பண்ணுங்க, பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். 19 இறைவசனம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்குற போது, அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க 18 இறைவசனம், ஏனெனில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். பார்த்தீங்களா, ஏளனம் செய்வோர். இன்னைக்கு நிறைய சபைகளை அன்னைக்கு நான் பேசினேன், ஒருத்தரை ஏளனம் செஞ்சுக்கிறாங்க. குடும்பங்கள் ஒருத்தரை ஏளனம் செஞ்சுக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏளனம் செஞ்சுக்கிறாங்க. அதான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், உன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, என்னம்மா இந்த வயசில் அழுகுறீங்க, என்னம்மா என் வீட்டுக்காரரை வச்சுட்டு என்ன பாதர் பண்ணுறது. அவர் பக்கத்தில் அப்படி நிற்கிறார், பிச்சைக்கார குடும்பம் பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லி 30 ஆச்சு பாதர் கல்யாணம் பண்ணி, பிச்சைக்கார குடும்பம் பிச்சைக்கார குடும்பம்னு சொல்கிறேன். நான் உடனே கை கொடுத்தேன் அந்த ஐயாவுக்கு, சார் கை கொடுங்க சார், வெரி குட் குட் வெரி குட் சார் வெரி குட் அப்படின்னு. அவருக்கு என்னது கொடுக்குறாமே அப்படின்னு புரியல. அந்த அம்மாவுக்கும் முடிக்கிறாங்க அழுவே நீ பாட்டிட்டு. நான் கேட்டேன், பிரதர் யூ ஆர் ரியலி கிரேட் அப்படின்னு. என்ன பிரதர், ஒரு பிச்சைக்கார குடும்பம் தெரிஞ்சு நீ போய் சம்மந்தம் வச்சிருக்கிறேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். ரைஸ் எல்லாரும் எப்படி அவருக்கு உணர்த்துறது, இப்படி தான் 30 சொல்லிகிட்டு இருக்கதா பிச்சைக்கார குடும்பம். அப்போ பாருங்க, ஏளனம் செய்கிறது பார்த்தீங்களா, ஏளனம் ஒருத்தர் ஏளனம் செய்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 17-18 வாசிச்சிட்டேன், ஏளனம் செய்கிறது. 19 சொல்லுது, இவர்கள் தான் பிரிவினை செய்வாங்க. ஏளனம் செய்து பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், இவர்கள் கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். இந்த மூவரு தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பாலத்தை கெடுக்கிறது எதுன்னா ஏளனம் செய்யறது. அதுதான் பைபிளில் மத்தேயு 5:22 சொல்றாரு ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார், சகோதரனையோ சகோதரியோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் ப்ரைஸ் தி லார்ட் எங்க போவாரு, எரி நரகத்திற்கு உள்ளாவார். அறிவிலியன்னு சொன்னார். இந்த கேட்டகரியே சொல்லக்கூடாது. ஆனால் சில பேர் மாதாவை பார்த்து பேய்னு சொல்கிறான், இயேசுவோட தாயை பார்த்து பேய்னு சொல்கிறான். அதை கேட்டுக்கிட்டு 50-100 ஆத்மா உட்காந்துருக்குது, போதகர் சரியாகத்தான் சொல்கிறாருன்னு. எனக்கு போதகரை பற்றி பிரச்சனை இல்லை, அங்கே உட்கார்ந்துருக்கிற ஆத்மாக்களை குறித்து. போதகர் டிவியில் சொல்கிறாரு, பாப்பர சார் திருவள்ளிப்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட பிசாசுன்னு சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறாக இருந்தால் கருத்தை நீ எதிர்த்து பேசு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த இறைவசனத்துக்கு எதிராக பேசுகிறவன் எந்த பைபிளை வச்சுக்கொண்டு அவன் பேசி கொண்டு இருப்பான், அதுதான் என்னுடைய நம்முடைய கேள்வி. அப்போ இவங்க யாருன்னா மூவரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை மறுதளிக்கிறவங்க. அந்த மூவரு தெய்வமும் ஒருத்தர் சார்ந்து கிடக்கிறாங்க பாருங்க. தந்தை சொல்றாரு, மகன் இல்லாமல் எவனும் என்கிட்ட வர முடியாதுரா அப்படின்ட்டார். ஏன்னா மகன் தான் என் திட்டத்தை முழுசாக இந்த பூமியில் நிறைவேற்றினார். மகன் சொல்றாரு, அப்பாவுக்காக தான் நான் வந்தேன், அப்பா இல்லாமல் எனக்கு ஒன்றும் கிடையாது, தந்தை தான் இல்லைன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேத்துக்கு நடுவில் தூயாவி சொல்கிறாரு, இவங்க சொன்னா தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமையினுடைய அழுத்தம் பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், இவர்கிட்ட ஜபிக்கிறதா அவர்கிட்ட ஜபிக்கிறதான்னு. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அவர் எந்த வார்த்தை வருதோ ஆவியானவர் தூண்டுவார். உனக்கு எந்த வார்த்தையை சொல்லி நீ எதை கேட்கணும் ஆவியானவர் தூண்டுவார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பைபிளில் இணைந்து இருப்பதனுடைய மேன்மையை பைபிள் சொல்லுது. சீராக்கி ஞானம் 37:12, இறை பற்றுள்ளவர்களோடு உனக்கு தெரிந்தவரை கட்டளைகளை கடைபிடித்தவர்களோடு ஒத்த கருத்து உடையவர்களோடு நீ தவறினால் உன்னுடன் சேர்ந்து வருந்துபவர்களோடு எப்பொழுதும் இணைந்திரு. நீ தவறு செஞ்சிட்டீன்னா உன்னோட சேர்ந்து வருந்தணும், அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து எப்பொழுதும் இணைந்திரு. பார்த்தீங்களா, ஆண்டவரோட இணைந்திருக்கிற பிள்ளைக அவங்களுடைய கோஷ்டி எல்லாம் சரியாக தான் வைப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறவாங்க. அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் அன்புக்குரிய சமூகமாக இணைந்திருப்பாங்க. யோவான் 15:4 ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இணைந்து நீ கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக இருக்கணும். என் அன்பு தேவ சமூகமே, ஆண்டவர் ரோமையர் 12:5 சொல்கிறார் பாருங்க, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடல் உறுப்புகளாக இருக்கும். என்னுடைய அன்பு பிள்ளைகள், நிறைய பேர் அப்படி இணைந்திருக்கிறோம். முகமே தெரியாத ஒருத்தர் நிறைய பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் நீங்கள் இந்த காரியத்துக்காக பணம் கேட்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களால அங்கேருந்து கொடுக்க முடிஞ்சது தான். சில பேர் சொல்றாங்க, ஃபாதர் உங்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொருத்தரும் பல இடத்துல சில குழந்தைகள் ஃபோன் மெசேஜ் போடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ், ஃபாதர் வி லவ் யூ, ஃபாதர் வி ஆர் ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஜெனரேஷன். இப்படிப்பட்ட ஆண்டவருக்குள்ள இதுவரைக்கும் கடந்தது கடந்துட்டு போகுதுங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு வேணும். ஏன் இந்த நாள் அதுவாக இருக்கக்கூடாது? இது வரைக்கும் நீ செய்ததெல்லாம் விட்டுடு, பழசெல்லாம் விட்டுடு, ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே இன்னைக்கு இந்த சாமியார் பேசினார், மூவரு தேவன் நீர், அன்புக்குரியவர், நான் இனிமே மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அத்தியாயம். நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது தான், டீச்சர் வந்து கோஹமருக்கு நோட்டில் பிள்ளைங்க எழுதிட்டு போகும்போது கிரிக்கி எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, என்ன இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், போ இந்தா இந்த பக்கத்தில் இந்த ஒழுங்காக எழுது அப்படின்னு என்ன செய்வாங்க, புது பக்கத்தை திறந்து கொடுப்பாங்க. Why can't be that day? It is this day. ஏன் அந்த நாள் இந்த நாளாக இருக்கக்கூடாது? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லாம் இணைந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இணைந்து வாங்க, தம திருத்துவத்தினுடைய தெய்வத்துக்கு நீங்கள் சான்று பகருங்க. இந்த நாள் ஒரு அருமையான நாள். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ஒரு சிறிய கொண்டாட்டமாக கூட வைக்கலாம். பிள்ளைங்களுக்கு புரியணுன்னா ஒரு கேக் இருக்கணும். கேக் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு கேசரியாவது சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சு எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆழ்ந்த முத்தம் கொடுத்து, கணவன் மனைவிக்கு எப்பயாவது முத்தம் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பல வருஷமாக முத்தமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் எங்கேயாவது இந்த பூசை கண்ட உடனே எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு நேராக போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, தயவுசெய்து வேறு எங்கேயாவது போயிடாதீங்க. சாமியார் போய் முத்தம் கொடுக்க சொன்னார். மனைவிக்கு எந்த மனைவியை கையை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் அது இந்த ஜபத்தை சொல்லும் போதெல்லாம் ஆண்கள் பல பேர் கர்ச்சிப்பை கையில் எடுத்துடுறாங்க, ஐயோ சாமி அதை ஞாபகப்படுத்தா சாமி அதெல்லாம் பார்த்து. அப்படிப்பட்ட மனைவியை போய் கையை பிடிச்சி ஐ லவ் யூ அப்படி சொல்லுங்க. கணவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. எவனுக்கோ முத்தம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில். வி கிஸ் யூ, வி லவ் யூ. தேவ பிள்ளைகளை, அங்கே தெய்வமே வீட்டுக்குள்ளே கிடக்குது அப்பா அம்மாங்கிற ஒரு வடிவத்தில். உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த மூவரு தெய்வத்தை நீ அன்பு செய்கிறியா? முதல்ல இங்கே இருக்கிற ரெண்டு தெய்வத்தை அன்பு செய், கட்டி பிடிச்சி அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. டெல் யுவர் பேரண்ட்ஸ், மம்மி ஐ லவ் யூ, அம்மா நான் உங்களை அன்பு செய்கிறேன், அப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன். உங்கள் பங்கில் ஒரு சாமியார் இருப்பார், பாவப்பட்ட ஜென்மமாக உட்காந்துருப்பார், சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லாமல் இருப்பார். செய்து போய் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிடாதீங்க, ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா சாமி, ஐ லவ் யூ சாமின்னு சொல்லுங்கள். நடுஜாமத்தில் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்லப்படாது. என்ன இப்படி ஒரு சாமியார் சொன்னார், அன்பை வெளிப்படுத்த சொன்னார், வி லவ் யூ ஆல் யுவர் குட் ஒர்க்ஸ் ஃபாதர், யூ ஆர் ஃபார் அஸ், நீங்கள் எங்களுக்காக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தயவுசெய்து. காட் பிளஸ் யூ. இந்த தமத்திருத்துவத்தினுடைய விழாவை ஏதோ ஒரு காற்றில் வந்து நம்ம விழாவாக கொண்டாடிட்டு போயிடக்கூடாது. பில்டிங் கேசில் ஆன் த ஏர்ன்னு வாங்கலீங்களா, வானத்தில் கோட்டை கட்டுறது இல்லை, வாழ்வில் கோட்டை கட்டுற. நீ வாழ்ந்து காட்டுங்க, அப்பா பார்த்துட்டே இருப்பார், மகன் பார்த்துட்டே இருப்பார், தூயாவி இறங்கி வந்து உன் மத்தியில் செயலாற்றுவார். ஆமென்.